அப்போஸ்தலர் அதிகாரம் 19. அப்பொல்லோ கொரிந்து நகரில் இருந்தபோது எபேசு நகருக்குச் செல்லும் வழியில் பவுல் சில உள்பகுதிகளின் வழியாக போய்க் கொண்டிருந்தான். பவுல் எபேசுவில் சீஷர்கள் சிலரை கண்டுபிடித்தான். பவுல் அவர்களை நோக்கி,
நீங்கள் விசுவாசித்தபோது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா
என்று கேட்டான். இந்த சீஷர்கள் அவனுக்கு,
நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேள்விப்படவே இல்லை
என்றனர். எனவே பவுல் அவர்களை நோக்கி,
பின் நீங்கள் எத்தகைய ஞானஸ்நானம் பெற்றீர்கள்
என்று கேட்டான். அவர்கள்,
யோவான் கற்பித்த ஞானஸ்நானம் அது
என்றார்கள். பவுல்,
மக்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க விரும்புவதை காட்டுவதற்கு யோவான் அவர்களை ஞானஸ்நானம் பெறும்படியாக கூறினான். அவனுக்கு பின் வருகிற ஒருவரை நம்பும்படியாக யோவான் மக்களுக்கு கூறினான், அவர் இயேசுவே
என்றான். அவர்கள் இதை கேட்டபோது கர்த்தராகிய இயேசுவின் பெயரில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போது பவுல் அவனது கைகளை அவர்கள் மீது வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார். அவர்கள் வெவ்வேறு மொழிகளை பேசவும் தீர்க்க தரிசனம் சொல்லவும் ஆரம்பித்தனர். இக்குழுவில் சுமார் 12 மனிதர்கள் இருந்தனர். பவுல் ஜெப ஆலயத்திற்குள் சென்று மிகவும் துணிவாக பேசினான். பவுல் 3 மாதங்கள் இதை செய்தான். அவன் யூதர்களிடம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசி அவற்றை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தூண்ட முயற்சித்தான். ஆனால் சில யூதர்கள் பிடிவாதமாக இருந்தனர். அவர்கள் நம்ப மறுத்தனர். இந்த யூதர்கள் தேவனுடைய வழியை குறித்து தீயவற்றை பேசினர். எல்லா மக்களும் இவற்றை கேட்டனர். எனவே பவுல் இந்த யூதரை விட்டு நீங்கி இயேசுவின் சீஷர்களை தன்னோடு அழைத்துச் சென்றான். திரண்ணு என்ற ஒருவனின் பள்ளிக்கூடம் இருந்த இடத்திற்கு பவுல் போனான். பவுல் அங்கிருந்த மக்களுடன் தினமும் கலந்துரையாடினான். பவுல் இதை 2 வருடங்கள் செய்தான். இச்செயலால் ஆசியாவில் வசித்து கொண்டிருந்த ஒவ்வொரு யூதனும் கிரேக்கனும் தேவனுடைய வார்த்தையை கேட்டனர். சில அசாதாரணமான அற்புதங்களை செய்வதற்கு தேவன் பவுலை பயன்படுத்தினார். பவுல் பயன்படுத்திய துணிகளையும் கைக்குட்டைகளையும் சிலர் எடுத்துச் சென்றனர். இவற்றை மக்கள் நோயாளிகள் மீது வைத்தனர். அவர்கள் இதை செய்தபோது நோயாளிகள் குணமடைந்தார்கள். அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு நீங்கிச் சென்றன. சில யூதர்களும் சுற்றுப்பிரயாணம் செய்து மக்களை விட்டு அசுத்த ஆவிகள் நீங்கும்படியாக செய்தனர். ஸ்கேவாவின் 7 குமாரர்களும் இதை செய்தனர். ஸ்கேவா ஒரு தலைமை ஆசாரியன். கர்த்தர் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி மக்களிடமிருந்து அசுத்த ஆவிகளை வெளியேற்ற இந்த யூதர்கள் முயன்றனர். அவர்கள் எல்லோரும்,
பவுல் பேசுகின்ற அதே இயேசுவினால் வெளியேறுமாறு நான் கட்டளையிடுகிறேன்
என்று கூறினர். ஆனால் ஒருமுறை ஓர் அசுத்த ஆவி இந்த யூதர்களை நோக்கி,
எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பவுலை பற்றியும் தெரியும், ஆனால் நீங்கள் யார்
என்று கேட்டது. மேலும் அசுத்த ஆவி பிடித்த மனிதன் இந்த யூதர்கள் மீது தாவினான். அவர்கள் எல்லோரைக் காட்டிலும் அவன் மிகுந்த பலம் பொருந்தியவனாக இருந்தான். அவன் அவர்களை அடித்து அவர்களின் ஆடைகளை கிழித்து போட்டான். அந்த வீட்டிலிருந்து இந்த யூதர்கள் நிர்வாணமாக ஓடிப்போனார்கள். எபேசுவின் எல்லா ஜனங்களும் யூதரும் கிரேக்கரும் இதனை அறிந்தனர். தேவனிடம் மிகுந்த மரியாதை கொள்ளத் துவங்கினர். கர்த்தராகிய இயேசுவின் பெயரை மக்கள் அதிகமாக மகிமைப்படுத்த ஆரம்பித்தனர். விசுவாசிகளில் பலர் தாங்கள் செய்த பாவச் செயல்களை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளத் துவங்கினார்கள். சில விசுவாசிகள் மந்திரத்தை பயன்படுத்தினவர்களாயிருந்தனர். அவர்கள் தங்கள் மந்திர நூல்களைக் கொண்டு வந்து அவற்றை எல்லோருக்கும் முன்பாக எரித்தனர். அப்புத்தகங்கள் சுமார் 50,000 வெள்ளிக்காசுகள் மதிப்புடையனவாக இருந்தன. இவ்வாறே கர்த்தரின் வார்த்தை மிக்க வல்லமை வாய்ந்த வகையில் அதிகமான மக்களை பாதிக்க ஆரம்பித்தது. மிக அதிக எண்ணிக்கையில் மக்கள் விசுவாசம் வைத்தனர். இக்காரியங்களுக்குப் பிறகு பவுல் எருசலேமுக்குச் செல்ல திட்டமிட்டான். மக்கதோனியா அகாயா நாடுகள் வழியாகச் சென்று பின் எருசலேமுக்குச் செல்ல பவுல் திட்டமிட்டான். பவுல்,
நான் எருசலேமை அடைந்த பிறகு ரோமையும் பார்க்க வேண்டும்
என்று எண்ணினான். தீமோத்தேயுவும் எரஸ்துவும் பவுலுக்கு உதவியவர்களில் இருவர். மக்கதோனியாவுக்கு அவர்களை தனக்கு முன்பாகவே பவுல் அனுப்பினான். ஆசியாவில் இன்னும் சில காலம் பவுல் தங்கியிருந்தான். ஆனால் அக்காலத்தில் எபேசுவில் மிக தீவிரமான ஒரு குழப்பம் ஏற்பட்டது. தேவனுடைய வழியை குறித்த குழப்பம் அது. அவையெல்லாம் இவ்வாறு நிகழ்ந்தன. தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் வெள்ளி வேலை செய்பவனாக இருந்தான். ஆர்த்தமிஸ் தேவதையின் தேவாலயத்தைப் போன்று தோற்றமளித்த வெள்ளியாலான சிறிய மாதிரி தேவாலயங்களை அவன் செய்து வந்தான். இவ்வேலையை செய்தவர்கள் மிகுந்த பணம் சம்பாதித்தார்கள். இதே வேலையை செய்து வந்தவர்கள் அனைவரையும், அதன் தொடர்பான வேலையை செய்தவர்களையும் தெமேத்திரியு ஒன்று கூட்டினான். தெமேத்திரியு அவர்களை நோக்கி,
நமது வளம் இத்தொழிலை சார்ந்துள்ளதை அறிவீர்கள். ஆனால் இந்த மனிதன் பவுல் செய்து கொண்டிருப்பதை பாருங்கள். அவன் சொல்வதை கேளுங்கள். பவுல் மனிதர்களை தூண்டி மனமாற்றிவிட்டான். எபேசுவிலும் அநேகமாக ஆசியாவின் எல்லா பகுதிகளிலும் இதை செய்திருக்கிறான். மனிதன் செய்கின்ற கடவுள் சிலைகள் உண்மையானவை அல்ல என்று பவுல் சொல்கிறான். பவுல் சொல்கின்ற இந்த காரியங்கள் மக்களை நமது வேலைக்கு எதிராக திருப்பக்கூடும். ஆனால் இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. பெரிய தேவியான ஆர்த்தமிஸின் தேவாலயம் முக்கியமானதல்ல என்று மக்கள் நினைக்கக்கூடும். அவளது பெருமை அழிக்கப்படக்கூடும். ஆசியாவிலும் உலகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் வழிபடுகின்ற தேவதை ஆர்த்தமிஸ் ஆவாள்
என்றான். அம்மனிதர்கள் இதனை கேட்டபோது மிகவும் கோபமுற்றனர். அவர்கள்,
எபேசு பட்டணத்தார்களின் தேவியான ஆர்த்தமிஸே பெரியவள்
என்று உரக்கக் கூவினர். நகரத்தின் எல்லா மக்களும் குழப்பமான நிலையில் காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் பிடித்தார்கள். பின் எல்லா மக்களும் அரங்கிற்குள் ஓடினார்கள். பவுல் உள்ளே சென்று கூட்டத்தில் பேச விரும்பினான். ஆனால் இயேசுவின் சீஷர்கள் அவனை போக அனுமதிக்கவில்லை. மேலும் நாட்டின் சில தலைவர்கள் பவுலின் நண்பர்களாக இருந்தனர். இத்தலைவர்கள் அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பினர். அவர்கள் பவுல் அரங்கத்திற்குள் செல்ல வேண்டாம் என்று கூறினர். ஒருவர் சத்தம் போட்டு ஒன்றையும் இன்னொருவர் சத்தம் போட்டு இன்னொன்றையும் சொன்னார்கள். மேலும் அவர்கள் எதற்காக கூடியிருக்கிறார்கள் என்பதை பெரும்பாலோர் அறியாதவாறு கூட்டத்தில் குழப்பம் மிகுந்திருந்தது. யூதர்கள் அலெக்சாண்டர் என்னும் பெயருள்ள ஒருவனை மக்கள் முன்பாக நிறுத்தினர். அவன் செய்ய வேண்டியதை மக்கள் அவனுக்கு விளக்கினார்கள். மக்களுக்கு காரியங்களை விளக்க வேண்டியிருந்ததால் அலெக்சாண்டர் தனது கையை அமைதிக்காக அசைத்தான். அலெக்சாண்டர் ஒரு யூதன் என்பதை மக்கள் அடையாளம் கண்டபோது அவர்கள் எல்லோரும் உரத்த குரலில் கூச்சலிட ஆரம்பித்தனர். சுமார் 2 மணி நேரம் அவர்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர். மக்கள்,
எபேசுவின் ஆர்த்தமிஸ் பெருமை பொருந்தியவள், எபேசுவின் ஆர்த்தமிஸ் பெருமை மிக்கவள், ஆர்த்தமிஸ் பெரியவள்
என்றனர். நகர அலுவலன் மக்களை அமைதியாக இருக்குமாறு வேண்டினான். அவன்,
எபேசுவின் மக்களே, ஆர்த்தமிஸ் தேவியின் தேவாலயத்தையும் பரலோகத்திலிருந்து விழுந்த அவளது பரிசுத்த பாறையும் பெற்ற நகரம் எபேசு என்பதை எல்லா மக்களும் அறிவர். இவற்றை யாரும் மறுக்க முடியாது. எனவே நீங்கள் அமைதியாக இருங்கள். முரட்டுத்தனமாக எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் இந்த மனிதர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் நமது தேவிக்கு விரோதமாக அவர்கள் எதுவும் கூறவில்லை. அவள் தேவாலயத்திலிருந்து அவர்கள் எதையும் திருடவில்லை. நம்மிடம் நீதி வழங்கும் மன்றங்களும் நீதிபதிகளும் இருக்கிறார்கள். தேமத்திரியுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் எவருக்கேனும் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் இருக்கின்றனவா? அவர்கள் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும். அங்கே குற்றச்சாட்டுகளையும் எதிர்குற்றச்சாட்டுகளையும் வைக்கலாம். நீங்கள் பேச வேண்டியது வேறு ஏதேனும் உள்ளதா? அப்படியானால் மக்களின் நகரமன்றம் நமக்கு இருக்கிறது, அங்கு முடிவெடுக்கலாம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று ஒருவன் இந்த தொல்லையை பார்த்துவிட்டு நாம் கலகத்தை உண்டாக்குகிறோம் என்று கூறலாம். இந்த தொல்லையை நம்மால் விளக்க முடியாது. ஏனெனில் இக்கூட்டத்திற்கு உண்மையான காரணம் எதுவும் இல்லை
என்றான். நகர அலுவலன் இவற்றை கூறிய பிறகு அவன் மக்களை வீடுகளுக்குச் செல்லுமாறு கூறினான். எல்லா மக்களும் கலைந்தார்கள்.